நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை கார்டு குடிபோதை மருத்துவமனையின் திட்ட இயக்குனர் எழுத்தாளருமான திருமதி ஜெய வேதாச்சலம் அவர்கள் குழந்தைகளின் உலகம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது இனிய அன்பான வணக்கம். நான் ஜெயா வேதாச்சலம் புதுகையிலிருந்து பேசுகிறேன். இன்று அகிலம் முழுவதும் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது என்பது எல்லோரும் அறிந்ததே. குழந்தைகள் உரிமை பிரகடனத்தின் நினைவாக நவம்பர் 20 தேதியை உலக குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு அருமையான தினத்தில் உங்களிடையே பேசுவதற்கு வாய்ப்பளித்த புதுகை பண்பலைக்கு எனது நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். குழந்தைகள் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? குழந்தைகள் யார் என்பதை அறிவிப்பதற்காகவா? இல்லை இல்லை, குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகள், சுரண்டல்கள், பாகுபாடுகள் இவற்றை பற்றி குழந்தைகள் நன்கு அறிந்து கொண்டு அவர்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதோடு குழந்தைகளுக்கு அநீதி இழைப்பவர்கள் உணர்ந்து மனம் மாற வேண்டும் என்பதை வெளிப்படுத்தவே இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்கு தீங்கு நினைப்பவர்களை எண்ணும் போது நாம் வெட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொல்வார்கள். குழந்தைகளை நாம் தெய்வமாக பார்க்க வேண்டும் என்றும் சொல்வார்கள். நான் சொல்ல நினைப்பது குழந்தைகளை குழந்தைகளாக பாவிக்க வேண்டும். அந்த குழந்தைமை எந்த விதத்திலும் பாதிக்காமல் மாறிவிடாமல் அவர்களை நடத்த வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். எனது வேண்டுகோள் மட்டுமல்ல, பல சீர்திருத்த கருத்தாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களின் கருத்துமாக இருக்கிறது. குழந்தைகள் எப்போதுமே கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுவார்கள். அவர்களை வழிநடத்துவதும் நாம் தான். நாம் எவ்வழியோ குழந்தைகளும் அவ்வழி. ரஜினி சொல்வது போல், என் வழி தனி வழி என்பது அல்ல. நாம் எவ்வழியில் அவர்களை அழைத்துச் செல்கின்றோமோ அவ்வழியே அவர்களுக்கு பூந்தோட்டமாக அமையலாம், அல்லது நரகமாகவும் அமையலாம். ஒரு குழந்தை கெட்டு போகிறது என்றால் அவரது இளம் வளர் பருவத்தில்தான். இந்த பருவத்தில் ஒவ்வொரு குழந்தையும் மிகவும் நெருக்கமாக கண்காணிக்கப்பட வேண்டும். ஒரு பழமொழி சொல்வார்கள், உனது நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்று. அதுபோல் வளரிளம் பருவத்தில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நண்பர்கள் அவர்களது வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாகிறார்கள். அதனால் அந்த பருவத்தில் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, தட்டி கொடுக்க வேண்டிய இடத்தில் தட்டி கொடுத்து, நல்லதொரு குடிமகனாக வீட்டுக்கும் நாட்டுக்கும் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்கின்ற உறுதிமொழியாக இருக்க வேண்டும் என்று நம்புகின்றேன். குழந்தைகள் முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆசைப்படுகின்ற பெற்றோர்கள் மனிதத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களா என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைய கல்வியை பொறுத்தவரையில் அதை ஒரு வியாபாரமாகத்தான் பார்க்கின்றேன். சபாஸ், சரியான போட்டி. போட்டி போட்டுக்கொண்டு கல்வி நிறுவனங்கள் வியாபாரத்தை சந்தைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். புத்தக மூட்டை என்று இழைத்து காணப்படுகிறதோ அப்போதுதான் குழந்தைகள் கல்வியை ருசித்து படிப்பார்கள். புத்தக சுமையை குழந்தைகளுக்கு கொடுப்பது என்பது ஒரு குருவித்தலையில் பனம்பழத்தை வைப்பது போன்று. இதை நான் கொடுமையான விஷயமாக பார்க்கின்றேன். இதனால் குழந்தைகள் மன அழுத்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். பள்ளியில் ப்ராஜெக்ட் ஒர்க் என்று ஒன்று கொடுக்கிறார்களே, அது யாருக்காக கொடுக்கிறார்கள்? எத்தனை குழந்தைகள் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை அவர்களாக செய்கிறார்கள்? எனக்கு தெரிந்து பெற்றோர்கள் தான் செய்கிறார்கள். குழந்தைகளை படிக்க அனுப்பினால் பெற்றோர்களும் படிக்க வேண்டிய சூழ்நிலை. கல்வி நிறுவனங்களுக்கு உலகத்தையே குழந்தைகள் படித்துவிட வேண்டும் என்று நினைப்பது குழந்தைகளின் மனநலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் உகந்தது அல்ல என்பதையே நான் இங்கு குறிப்பிட விளைகிறேன். அடுத்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாதனங்கள். அவற்றை எடுத்துக்கொண்டால் விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளுக்குள் ஒவ்வொருவரும் தள்ளப்படுகிறோம். அதில் குழந்தைகள் விதிவிலக்கா என்ன? அதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது AI சாதனங்கள். ஒட்டுமொத்த உலகையே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாதனங்கள் சிறைப்பிடிக்கும், தன் கட்டுக்குள் வைக்கும் என்று 500 வருடங்களுக்கு முன்னரே ஜெர்மனியை சேர்ந்த அறிஞர் நாஸ்ட்ரோடாமஸ் சொல்லிவிட்டு சென்றுவிட்டார். இன்று அது நிஜத்தில் நீந்திக் கொண்டிருக்கிறது. இதை குறை சொல்வதற்கு இல்லை என்றாலும், இவ்வகை சாதனங்கள் குழந்தைகளை பாதிக்காத வண்ணம், அவர்கள் அதில் மூழ்கிவிடாத வண்ணம் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றோருக்கும் இச்சமூகத்திற்கும் இருக்கின்றது. AI சாதனங்கள் மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும், எந்த ஒரு பொருளையுமே அதை கையாளும் விதத்தில்தான் இருக்கிறது அந்த பொருளுக்கான அருமை. உதாரணமாக கத்தியை எடுத்துக்கொள்வோம். அக்கத்தியை கொண்டு உயிர் காக்க ஒரு அறுவை சிகிச்சையை மேற்கொள்ளலாம். அதே கத்தியை கொண்டு உயிரோடு இருக்கும் ஒரு மனிதனின் உயிரை எடுக்கலாம் என்பதுதான் இங்கே விந்தை. AI சாதனங்களில் மூழ்கி கிடக்கின்ற குழந்தைகளை மீட்டு எடுப்பதும் நமது கடமையாக இருக்கிறது. இதை ஒரு அவசர பிரகடனமாக எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். குழந்தைகளை நாம் நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும். அவர்களது நண்பர்கள் யார் என்று அறிய வேண்டும். இதை இங்கே குறிப்பிடும் போது, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்ற வாசகம்தான் நினைவுக்கு வருகிறது. அதனால் குழந்தைகள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நான் குறிப்பிட விளைகிறேன். அதோடு, அன்றைய காலத்தில் ஆசிரியர்களின் கையில் பிரம்பு இருந்தது, குற்றங்கள் குறைவாக இருந்தது. இப்போது ஆசிரியர்களின் கையில் பிரம்புகள் நழுவியது, குற்றங்கள் பெருகிவிட்டது. குழந்தைகளை அடித்துதான் திருத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் கண்டிக்கலாம். அப்பொழுதுதான் காவலர்களிடம் அடி வாங்காமல் அவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு குழந்தை கண்டிக்காமல் வளர்க்கப்படுகிறதோ அக்குழந்தை பெற்றோருக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். அதனால் குழந்தைகளை கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து, தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி, அவர்களது நற்செயல்களை தவறாமல் பாராட்டி, நல்ல ஒரு மனிதனாக வளர்ப்பதற்கு முயற்சி செய்வோம். குழந்தையும் தெய்வமும் குழந்தைகளின் அறிவை மேம்படுத்துவதற்காக புத்தக வாசிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. புத்தக வாசிப்பு என்பது மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது. குறைந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்வதை விட சுத்தமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தைகள் அவர்களது பள்ளி கல்வி சார்ந்த புத்தகங்களை தவிர எந்த புத்தகங்களையும் படித்ததாக தெரியவில்லை, படிப்பதாகவும் தெரியவில்லை. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பள்ளி கல்வி சார்ந்த புத்தகத்தை விடுத்து நன்னெறி கதைகள், சரித்திரங்கள் சார்ந்த புத்தகங்களை வாசிக்க ஆர்வப்படுத்த வேண்டும். புத்தக வாசிப்பு என்பதை மேம்படுத்துவதற்காக அரசும் மற்றும் தமிழ் சங்கங்கள் புத்தக திருவிழாக்களை மாவட்டம் தோறும் நடத்தி கொண்டு இருந்தாலும், மாணவர்கள் புத்தக கண்காட்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு வந்தாலும், எத்தனை குழந்தைகள் புத்தகங்களை ஆர்வமாக வாங்குகிறார்கள், வாசிக்கிறார்கள் என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது, பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. குழந்தைகள் தங்களது ஓய்வு நேரங்களை பிரயோஜனமாக பயன்படுத்திக் கொள்ள தினசரி இல்லை என்றாலும் வாரத்தில் 2 நாட்களாவது, அதாவது சனி ஞாயிறுகளில், நல்ல ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து வாசிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு அவர்கள் படிக்க ஆரம்பித்தால் அவர்களின் அறிவுத்திறன் மேம்படும். ஏனென்றால் எந்த புத்தகத்தில் எந்த வார்த்தை ஒரு மனிதனை மேம்படுத்துகிறது என்பது நமக்கே தெரியாது. கண்டிப்பாக புத்தகத்தில் உள்ள ஏதாவது ஒரு விடயம் நம்மை மேம்படுத்தும். புத்தகத்தை நாம் வாசிக்க கூடாது, சுவாசிக்க வேண்டும். விளையாட்டுகள் என்று எடுத்துக்கொண்டால், அநேக குழந்தைகள் முன்பு போல் வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுவதில்லை. மிகவும் வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஓய்வு நேரங்களில் அறையில் முடங்கி கிடக்கிறார்கள் கைபேசியோடு. புத்தகம் நல்லதொரு நண்பன் என்று சொல்வார்கள். ஆனால் கைபேசிதான் நண்பன் என்று மாறிக்கொண்டே வந்துவிட்டது. கைபேசியுடன் பொழுதுபோக்காக அவர்களுக்கு அமைந்துவிட்டது. அவர்களின் மூளை மழுங்கடிப்பதோடு வெளி நடப்புகள் என்னவென்பதையும், உலகத்தை படிக்க முடியாதவர்களாயும் முடங்கி போவார்கள். அக்காலத்தில் அத்திப்பழங்கள் பொறுக்கி சட்டையில் துடைத்து தின்று, ஈச்சங்காய் உலுக்கி அரிசி பானையில் இட்டு, பழுத்தது கண்டு முகம் மலர்ந்து பகிர்ந்து தின்று, விடுமுறை நாட்களில் சொல்லி பொறுக்கி கூட்டாஞ்சோராக்கி, அரச இலை தைத்து ஆக்கிய சோற்றை அதிலிட்டு தின்று மகிழ்ந்து, நொண்டி ஆடி பல்லாங்குழி விளையாடி மகிழ்ந்த காலம் போய் குழந்தைகள் அறையிலேயே முடங்கி கிடக்கின்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இதுவும் கடந்து போகும் என்று சொல்வார்களே, இதுவும் கடந்து போகட்டும், கடந்து போகத்தான் வேண்டும். குழந்தைகள் வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுவதனால் மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். சமூக தொடர்பு கிடைக்கின்றது, உடல் வலிமை அடைகிறது, மனம் வலிமை அடைகிறது. அதனால் குழந்தைகளை வெளி விளையாட்டுகளில் ஆர்வப்படுத்தி அவர்களை ஆரோக்கியமாக வாழ வழி செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. உணவு பழக்கம் என்று எடுத்துக்கொண்டால் துரித உணவுகள் இப்போது ட்ரெண்டாகி கொண்டிருக்கிறது. துரித உணவுகளினால் சிலர் இறந்தும் இருக்கின்றனர் என்பதை நாம் செய்திகளின் வாயிலாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். துரித உணவு என்ற குப்பை உணவுக்கு குழந்தைகள் தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். அதையே சாப்பிட அதில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் என்றுதான் சொல்வேன். தங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் கருதியாவது குழந்தைகளுக்கு துரித உணவை தவிர்ப்பது நல்லது. உணவுப் பொருட்கள் என்று பாட்டிலில் அடைக்கப்பட்டதோ அன்றே மனிதர்களின் ஆரோக்கியம் வெளியே தள்ளப்பட்டு விட்டது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் உணவு தயாரித்துக் கொடுத்து குழந்தைகளின் ஆரோக்கியத்தை காக்க வேண்டியது நமது கடமை. ஒரு ரசம் சாதத்தில் இருக்கின்ற அருமை நூடுல்ஸ் இருக்கிறதா என்பதை குழந்தைகளுக்கு நாம் தான் சொல்லித்தர வேண்டும். குழந்தைகள் துரித உணவுக்கு செல்வதற்கும் காரணம் பெற்றோர்கள்தான். ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற துரித உணவுகளை அரசும் முடக்கி போட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். குழந்தைகள் தான் நம் எதிர்கால எல்லாவுமாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களை பாசத்துடன் அன்புடன் வளர்ப்பது என்பதை காட்டிலும் அவர்களை சமூக தீங்கிற்கு விலக்கி பாதுகாப்பாக வளர்ப்பது என்பது மிகவும் அவசியமானதாக நான் கருதுகிறேன். பெற்றோர்கள் நினைக்கலாம், எங்கள் பிள்ளைகளின் மேல் எங்களுக்கு அக்கறை இல்லையா, அன்பு இல்லையா, பாசம் இல்லையா என்று. ஆனால் அந்த பாசமும் அன்பும் தான் குழந்தைகளை கண்டிப்புடன் வளர்க்க தவறிவிடுகிறது பல நேரங்களில். அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தபோது ஒரே வீட்டில் 10-15 குழந்தைகள் இருப்பார்கள். வெந்ததை தின்று விதிவந்தால் சாவோம் என்று குழந்தைகள் வளர்ந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் கெட்டுப்போகவில்லையே, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி பறவை கூட்டங்களாய்தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இப்போது ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு என்று ஒரு குழந்தை அதிகபட்சமாக 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும். ஒரு குடும்பத்தில் அதுவும் தனி குடும்பமாக இப்படி இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் அளவு கடந்த செல்லமாக வளர்க்கப்படுகிறார்கள். அந்த செல்லமே அவர்களை நல்வழியில் பயணம் செய்ய தடைக்கற்களாக இருக்கிறது. இதில் பெற்றோர்களை குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். அளவுக்கு மீறினால் அமிர்தம் கூட நஞ்சாகி போகிறது. அதனால் குழந்தைகள் செல்லமாக வளர்க்கப்படுவது தப்பில்லை. அளவு கடந்த செல்லம் என்பது நம் சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வது போல் ஆகும். கண்டிப்புடன் கூடிய செல்லம்தான் ஒருவரை வளப்படுத்தும். ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கொள்வோம். அதில் இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு என்ற சுவைகள் கலந்திருந்தால்தான் அதற்கு சிறப்பு. ஏதோ ஒரு சுவையை மட்டும் அளவுக்கு மீறி எடுத்துக்கொண்டோமேயானால் அது நம் உடலில் எதிர்வினை ஆக்கிவிடும். அதனால் குழந்தைகளுக்கு கஷ்டம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஒரு கூலி தொழிலாளியோ அல்லது முதலாளியோ எடுத்துக்கொள்வோம். நான் கஷ்டப்பட்டது போல் என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அதனால் அவர்களுக்கு இல்லை என்று இல்லாமல் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு. நாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம் என்ற விடயத்தை குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் நெல் மணிகளை போன்றவர்கள். அவர்களை நல்ல நெற்கதிர்களாக மாற்றுவது என்பது நமது சவாலாக இருக்க வேண்டும். அப்படி நாம் அவர்களை படைத்து விட்டோம் என்றால் அதுதான் நாம் உலகத்திற்கு செய்த சாதனையாகவும் நாம் தாம் உலக சாதனையாளர்களாகவும் சொல்லிக் கொள்ள முடியும். அப்படி சொல்லிக்கொண்டு நாம் மாதட்டி மகிழ்ச்சி கொள்ளலாம். இங்கே ஐயன் திருவள்ளுவனின் குரலை நினைவு கூற விரும்புகிறேன். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். என்ன ஒரு அருமையான ஒரு குரலை ஐயன் திருவள்ளுவன் இங்கே படைத்திருக்கின்றார். பெற்றோர் தன் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நன்றி என்னவென்றால் அவர்களை செல்லமாக வளர்ப்பது இல்லை, கண்டிப்புடன் கூடிய செல்லமாக வளர்ப்பதே. அவர்கள் அவைகளில் தன் குழந்தைகள் முன்னோடியாக இருக்க செய்வதே அவர்களின் தலையாய பணியாக நான் கருதுகிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதே இங்கே குறிப்பிட்டுள்ளேன். பொதுவாக குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள், மிகவும் துடுக்கானவர்கள், இளங்கன்று பயமறியாது என்று சொல்வார்களே அதுபோன்று பயமின்றி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள். இப்படி அவர்களின் மனநிலை அமைந்திருக்கும். பயமின்றி இருப்பது நல்ல ஒரு விடயம்தான். ஆனால் பயப்படுகின்ற விடயங்களுக்கு பயந்துதான் ஆக வேண்டும் என்ற அறிவும் ஞானமும் விழிப்புணர்வும் அவர்களுக்கு மிகவும் அவசியம். குறிப்பாக தப்பு செய்வதற்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு உயர்வான பண்போடு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் வீடுகளிலும் சரி, வெளி இடங்களிலும் சரி, ஓடுவதும் குதிப்பதும் ஆபத்தான இடம் என்று அறிந்தும் அங்கே பயமின்றி அவ்விடம் செல்வதும் ஒரு இயல்பை கொண்டிருப்பவர்கள். குறிப்பாக இது மழைக்காலம் என்பதால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. விசப்பூச்சிகள் அடித்துக் கொண்டு குட்டைகளில் தங்கி இருக்கலாம். அதனால் அவர்கள் மிகவும் கவனத்துடன் சாலைகளில் நடக்கும் போது நீர் நிறைந்திருக்கின்ற இடத்தில் காலை வைக்காமல் நடந்து பாதுகாப்பாக வருவது மிகவும் அவசியம். காற்றில் ஈரப்பதம் இப்பொழுது அதிகம் இருப்பதால் அக்காற்று ஒத்துக்கொள்ளாமல் போகலாம். அதனால் இது போன்ற நேரங்களில் ஐஸ்கிரீம் மற்றும் பீஸா, பர்கர் போன்ற பொருட்களை வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்து வருமுன் நம்மை காத்துக் கொள்வது எளிது. அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆங்கிலத்தில், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று. வருவதற்கு முன்பே நம்மை பாதுகாத்தல் நலம் என்று. அதுபோன்று எளிதாக செரிக்கக்கூடிய உணவுகளான இட்லி, இடியாப்பம், சுடுகஞ்சி, சூடான சோறு, ரசம், காய்கறி சூப்பு என்று இவைகளை எடுத்துக்கொண்டால் இக்கால சூழ்நிலைக்கு நமது உடலுக்கு உகந்ததாக இருக்கும். அதனால் உணவு விடுதிகளில் சாப்பிடுவதையும் சாலையோர கடைகளில் சாப்பிடுவதையும் தவிர்த்து தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து உண்ணுதலும் அருந்துதலும் நன்மை பயக்கும் என்றே கருதுகிறேன். குழந்தைகளின் நலனில் தான் நம் ஒவ்வொரு குடும்பங்களும் நமது நாட்டின் கட்டமைப்பும் அமைந்திருக்கிறது. 16 செல்வங்களில் ஒன்றாக குழந்தை செல்வத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி செல்வமாக நினைக்கும் குழந்தை செல்வங்களை நாம் பாதுகாப்பது என்பது மிகவும் இன்றியமையாதது. பொதுவாக செல்வங்களை அப்படியே வீதிகளில் நாம் விட்டு விடுவதில்லை, அது பாதுகாப்பாக இருக்கும் என்று. அப்படி விட்டுவிட்டால் அதில் என்ன விளைவு ஏற்படும் என்பதும் நமக்கு நன்றாகவே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். நஷ்டம் ஏற்படும் என்பதுதான் இறுதி விளைவாக இருக்கும். அதுபோல் குழந்தை செல்வங்களை நம் நாட்டு முதுகெலும்புகளை, எதிர்கால ஆளுமைகளை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. அதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதும் தலையாய கடமையாக நான் நினைக்கின்றேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். பல்கலைக்கழகமாக அது இருக்குமானால் நிச்சயமாக அந்த குழந்தை இவ்வுலகை ஜெயித்து வாழ்வான். இப்படி ஒவ்வொரு குடும்பமும் பல்கலைக்கழகமாக மாறும் பட்சத்தில் இந்த நாடு செழுமையடையும் சிறப்பாக வளர்க்கப்பட்ட குழந்தைகளால். இங்கே குறிப்பிடும் போது இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பகிர விரும்புகிறேன். இன்றைய வளரிளம் பருவத்தினர் போதைப் பொருட்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர். தாத்தா 20 வயதில் குடிக்க ஆரம்பித்தால் மகன் 15 வயதில் குடிக்க ஆரம்பிக்கிறான். மகன் 15 வயதில் குடிக்க ஆரம்பித்தால் பேரன் 10 வயதில் குடிக்க ஆரம்பிக்கின்றான். இப்படி போதைப் பொருள் வாழையடி வாழையாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் சாய்த்து கொண்டிருக்கின்றது. வளரிளம் பருவத்தில் உள்ள குழந்தைகளை மிகவும் கவனமாக வளர்க்க வேண்டும். போதையற்ற வாழ்க்கையை வாழ உதவ வேண்டும். இதுவும் ஒரு போர்க்கால அடிப்படையில் அரசும் பெற்றோரும் முயற்சி எடுத்து குழந்தைகள் போதைப் பொருட்களுக்கு எந்த விதத்திலும் ஆளாகி விடாமல் பாதுகாப்பது, அது குறித்த விழிப்புணர்வோடு அவர்களை வளர்ப்பது மிகவும் அவசியம். அதனால் ஸ்டாப் ட்ரிங்கிங் என்ற ஆபரேஷனை போர்க்கால அடிப்படையில் அரசு கொண்டு வந்து அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று குழந்தைகள் தினமான இன்று இந்த முக்கிய நாளில் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். அதுவே குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகின்ற இந்த தினத்திற்கு நாம் கொடுக்கின்ற அந்தஸ்தாக அமையும் என்று கருதுகின்றேன். அகில உலக குழந்தைகள் தின செய்தியாக புதுகை பண்பலையில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்ற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களில் எவரேனும் ஒருவருக்கு இந்த செய்தி உதவுமே ஆனால் அதுவே எனக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறேன்.
நேர்களே, இதுவரை குழந்தைகளின் உள்ளமும் மகிழ்ச்சியான உலகமும் என்ற தலைப்பில் குழந்தைகளின் பழக்க வழக்கத்தை நமக்கு அருமையாக விளக்கிய திருமதி ஜெய வேதாச்சலம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.